சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற பாடத்துல நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியத்தை படித்து வருகிறோம். காஸ்பல் சுவிசேஷம் என்றால் அதுக்கு ரெண்டு முக்கியமான பாகங்கள் இருக்கு. நற்செய்தி, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கொடுக்கிற நற்செய்திய ரெண்டு விதமா பிரிக்கலாம். சிம்பிளா சொல்ல போனா நற்செய்தினா என்னங்க, இயேசு கிறிஸ்து யார், அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார், இதுதான் காஸ்பல். இது ரெண்டும் அதுல இருக்கணும். இயேசு யாரு, இயேசு நமக்காக என்ன செய்திருக்கிறார், இது ரெண்டை கொண்டதுதான் நற்செய்தி. இது வரைக்கும் நம்ம இந்த மூணு பேராகிராஃப்ல 1689 சுவாச அறிக்கையில இயேசு யாருன்னு நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். சுவிசேஷத்தின் முதல் பாகம், முதல் பேரால இயேசு கிறிஸ்துவனுடைய மத்தியஸ்த பணி, கடந்த நித்தியத்திலிருந்து காலத்தை கடந்து வரப்போற நித்தியத்தின் வரைக்கும் அவர் எப்படி மத்தியஸ்தராக பணிபுரிகிறாரு. ரெண்டாவது பேராகிராஃப்ல அவர் இந்த உலகத்துக்கு மனித அவதாரம் எடுப்பதற்கு முன்பதாக அவருக்கு இருந்த மகிமை, அவருடைய அற்புதமான கன்னிப்பிறப்பு, அந்த கன்னிப்பிறப்பு மூலமாக வந்த ஒரு அதிசய விளைவு. மூணாவது பேராகிராஃப்ல நம்ம போன வாரம் பார்த்தோம் அவர் விந்தையான அவருடைய ஆள் தத்துவம், அவருடைய மனித ஆள் தத்துவம், ஒரு பர்சனாலிட்டி எப்படி அளவில்லாத விதத்தில் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் ஏழு அற்புத குணாதிசயங்கள் உடையவராக அவர் இருந்தார் என்பதை நம்ம போன வாரம் பார்த்தோம். அதை நினைச்சு நினைச்சு நம்ம இந்த கிறிஸ்து ராஜா ஒரு இதெல்லாம் நம்ம படிக்கும் போது ஒரு பாரம்பரியமாக ஒரு செத்த பாட்டை பாடுற மாதிரி பாடிட்டு இருக்க கூடாது. சும்மா பாட்டை பாடுவோம், ஒரு உணர்ச்சியில ஒன்னும் இல்லை, ஒரு கட்ட மாதிரி சத்தம் போடுற மாதிரி பாடக்கூடாது. இயேசுவை நினைச்சு பார்க்கும் போது இயேசுவை பத்தி பாட்டு, நோ பிளஸ்டட் அஷூரன்ஸ் ஜீசஸ் இஸ் மைண்ட், இப்படி ஒரு ஆளுக்கு நமக்கு முன்னாடி நிற்கிறாருன்னு வைங்க. ஒரு பக்கம் முழுமையான தெய்வீகம், முழுமையான தெய்வீகம், முழுமையான தேவன், எல்லா தேவ குமாரன், பிதாவுடைய பிரகாசம், பிதாவுக்கு ஒப்பானவர், இது பத்தாதுன்னு சொல்லி இன்னொரு பக்கம் இவருக்குள்ள மனித இயற்கை தான் எடுத்துக்கொண்டு பரிசுத்தாவினால் அளவில்லாத விதத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த ஏழு அற்புத குணாதிசயம், இந்த ரெண்டு காம்பினேஷன் உள்ள ஒரு ஆள் வந்து இவர் தாங்க நமக்கு தேவை. இது வந்து இயேசுவை பற்றிய மகிமை, இயேசுவை பற்றி நமக்கு உயர்வான சிந்தனைகள், மிக இன்பமான சிந்தனைகள். அவர் எந்த அளவுக்கு எல்லையற்ற மதிப்புடையவர் அப்படின்னு சர்வ பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. எல்லா ஞானத்தின் அறிவின் பொக்கிஷங்களும் அவருக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா கிருபையும் எல்லா சத்தியமும் அவருக்குள் இருக்கிறது, அவருக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கா. ஒரு டேங்க்ல எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்ச மாதிரி அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக டேங்க் தான் இயேசு கிறிஸ்து. இதுல என்ன காஸ்பல் இருக்கு, இதுல என்ன சுவிசேஷம் இருக்கு, யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்களோ நானும் எத்தனை கஷ்டங்களுக்கு, எத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில இந்த உலகத்துல வாழ்றோம். இதுதான் குட் நியூஸ் நமக்கு. இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில வாழுகிற நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு என்னங்க சுவிசேஷம், இப்படி ஒரு ஆளை வந்து இந்த விசுவாச அறிக்கை என்ன சொல்லுது, இப்படி ஒருத்தரை ஏற்படுத்தி நமக்கு மத்தியஸ்தராக ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார். எவ்வளவு த்ரில்லிங்கான நியூஸ் தெரியுமா. இவர் ஏன் இப்படி ஆயத்தம் பண்ணாரா, ஏன் எல்லாத்தையும் இவருக்குள்ள கொட்டி இவருக்குள்ள அதிசயமான ஒரு நபராக ஏற்படுத்தினாரா, இவர் நமக்கு மத்தியஸ்தராக, நமக்கு ஷூரிட்டியாக, பாவிகளுக்கு ஷூரிட்டியாக இவர் இருக்கும்படிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்படி ஒரு பொழிந்து வழிகிற ஒரு ஒரு நபராக ஆண்டவர் நமக்கு இவரை ஏன் ஏற்படுத்தி இருக்காருன்னா, நமக்கு என்ன கிருபை வேணும், என்ன இறக்கம் வேணும், என்ன வேணும் நம்ம வாழ்க்கையில, அதெல்லாம் அவர்கிட்ட இருந்து வாங்கி நம்ம அனுபவிக்கலாம். பாவிகளுக்கு தேவையான சகலமும் கிறிஸ்து இயேசுக்குள்ள கடவுள் வைத்திருக்கிறார். அவர் தான் ஒரு பொக்கிச சாலை, அவர் தான் ஒரு ட்ரெஷரி, எல்லா பரிபூர்ணமா அவருக்குள்ள இருக்கு. வேற எல்லா மனிதர்களை விட பரிசுத்தவான்கள் கூட இவருடைய விசேஷம் என்னன்னா, இவருக்குள்ள இருக்கக்கூடிய கிருபைகள் எல்லாம் கம்யூனிகேட்டிவ் கிரேஸ்வாங்க. அதாவது அவர் அவருக்காக அதை வச்சு இல்ல, அது மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சிருக்கிறார். அதுக்காகத்தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு என்ன தேவை, வெறுமையா நம்ம ஃபீல் பண்றோமா, அவர் நம்மளை நிரப்பக்கூடியவர். நம்ம குற்றத்துல உணர்றோமா, அவருடைய ரத்தம் நம்மள பாவம் பண்ணி கொடுக்க முடியும். நம்ம ரொம்ப சீர்கெட்டு இருக்கிறோம், ரொம்ப பாவம் செய்யறோம், அசிங்கமா இருக்கிறோம்னா அவருடைய கிருபை நம்மளை சுத்திகரிக்க முடியும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நித்தி காலத்துக்கும் நித்தியத்துக்கும் ஒரு தங்க சுரங்கம் மாதிரி தான் இயேசு. அதனாலதான் புதிய ஏற்பாடு நமக்கு அடிக்கடி சொல்லுகிறது என்ன தெரியுமா, இயேசுவை பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசு இயேசுவை சொல்லலையா, கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, இங்க சேர்ற இலைப்பாறுதல் என்கிட்ட தான் இருக்கு. அது அதனாலதான் 2 Corinthians 9:15 நம்மளால சொல்லி முடியாது, விவரிக்க முடியாது, ஒப்பிட முடியாத இது இயேசுங்க. கடவுள் எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், துணியை கொடுக்கணும், சுகத்தை கொடுக்கணும், நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய பிரச்சனை என்னன்னா இயேசு கிறிஸ்து பற்றிய ஒன்னு அறியாம இன்னொன்னு அவிவிசுவாசம். எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. இதை விட கிஃப்ட் நமக்கு பெரிய கிஃப்ட் கடவுள் கொடுக்கக்கூடியது இல்லை. அதை நமக்கு தெரிஞ்சாதானே, தெரிஞ்சு அதை நம்பினாதானே, எனக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் இயேசுகிட்ட இருக்குன்னா தானே நமக்கு தேவைன்னு வரும்போது, வியாபுலம் வரும்போது அவரை நாடி விசுவாசத்தோடு ஓடுவோம். பிரச்சனை நமக்கு ஒன்னு இயேசுவை பற்றி அறியாம, குருட்டான அறியாம, இன்னொன்னு அவிவிசுவாசம். அவருடைய பரிபூர்ணத்தை நாங்க எப்படி அனுபவிக்கலாம், அதுக்குத்தான் ஒரு சாதனங்கள், கிருபையின் சாதனங்கள் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா. ஒரு முக்கியமான சாதனம் ஜீவ வார்த்தை, அவருடைய வசனம். நம்ம வந்து ஒவ்வொரு வசனத்தை படிக்கும் போது, ஒவ்வொரு பைபிள்ல ஒவ்வொரு காஸ்பல்ஸ் அவர் வாழ்க்கையை படிச்சுட்டு வரும்போது அவர் எப்படி பேசினார், இப்படிப்பட்ட அதிசய நபர், எப்படி வாழ்ந்தார், அவருடைய வார்த்தைகள் அதெல்லாம் எவ்வளவு படிக்கும் போது எவ்வளவு த்ரில்லிங், இதெல்லாம் உணர்ந்து படிச்சோம்னா தெரியுமா. ஒரு வேதத்தை எடுத்துக்கிட்டு நம்ம படிச்சுட்டே போறது இல்லை, ஒரு ஜபத்தோடு அன்றவரே உங்களை வெளிப்படுத்தும், உங்களுடைய அந்த பரிபூர்ணத்திலிருந்து எனக்கு என் சூழ்நிலைக்கு தேவையான சகாயம் செய்யும், கிருபையை கொடுக்கும் அப்படின்னு. என்ன உங்களுக்கு ஒரு பொறுமை இல்லாத நேரத்துல ஜபத்தோடு பைபிள் படிச்சு பாருங்க, எங்க இருந்து தான் வருமோ ஒரு சாந்தம் இயேசுவை பத்தி. ஒரு ரொம்ப சோதனை நேரத்துல ஜபத்தோடு பைபிள் படிச்சு பாருங்க, சோர்வின் நேரத்துல ஜபத்தோடு, அது எங்க இருந்து தான் தெய்வீக ஒரு உயிர் அவருக்குள்ள இருந்து அவர் வசனத்தின் ஊடாக நமக்குள்ள பாடி அதை அனுபவிச்சு பார்க்கலாம். அவருக்குள்ள எல்லாம் இருக்குது, அது எப்படிங்க போய் வாங்கிட்டு வர முடியும், அது எப்படிங்க என்கிட்ட வந்து சேரும், அது சேரக்கூடியதுதான் அவருடைய ஜீவ வார்த்தை. நம்ம கிட்ட இந்த ஒரு உயிரை கொண்டு வருகிற பைப்பு தான் அந்த ஜீவ வசனம் இல்லைங்களா. அதனால இயேசு சொன்னார், என் வசனத்தில் என் வார்த்தை நிலைத்திருந்தால் சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், அப்பொழுது என்னுடைய உண்மையான சீக்கர்களாக இருந்து அநேக கனிகளை கொடுப்பீர்கள். ஒரு வசனம் தான். ஆகவே முதல் பார்ட் ஆஃப் த காஸ்பல் என்ன, இயேசு யார். இப்போ ரெண்டாவது பார்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இயேசு யாரு, அவருடைய அதிசய அல்தத்துவத்தை புரிந்து கொண்ட நாம், அவர் எப்படி பிறந்து என்ன அதிசயமா அவர் ஆயத்த செய்ய பண்ணாருன்னு அறிந்து கொண்ட நாம், நமக்காக வந்து இயேசு என்னங்க செய்தார் இல்லைங்களா. இதுதான் காஸ்பல். இந்த காஸ்பல நம்ம ஊர்ல சொல்லி கொடுக்கறது இல்ல, எல்லாம் செழிப்பு உபதேசம். யாரு இருந்தா இயேசு உங்களுக்கு சரி பண்ணுவாரு, பணத்தை இயேசு கொடுப்பாருன்னு கொஞ்சம் சொல்லிட்டு இருக்காங்க. பைபிள் காஸ்பல் இதுதாங்க, இயேசு யாரு, அவர் நமக்கு என்ன செய்திருக்கார். அடுத்ததாக இந்த 4வது paragraph வந்து இயேசு நமக்காக என்ன செய்தார் அப்படின்னு, அவருடைய தாழ்மையோடு அவர் பாடு, அவருடைய பாடும் மரணமும் அவருடைய மகிமை படித்ததை பத்தி இந்த 4வது paragraph நமக்கு சொல்லுது. அதை நம்ம படிப்போம். இயேசு இது இயேசு நமக்காக ஒரு பரிபூர்ண வாழ்க்கையை வாழ்ந்து எல்லா நீதியும் நிறைவேற்றி நமக்காக பாடு அனுபவிச்சு மறித்து நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து உயிரோடு எழுந்து உயர்த்தப்பட்டிருக்கிறார். அதை நம்ம பார்க்கலாம். பாருங்க இந்த 5வது chapter உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா, மனிதனுடைய வீழ்ச்சியின் போது மனுஷன் முற்றிலுமா சீர்கெட்டு போனான். ஒரு பக்கம் மனுஷன் கடவுளுடைய கற்பனை ஒழித்து மிகப்பெரிய கோபாக்கினியில, கடவுளுடைய கோபாக்கினி கீழே இருக்கிறான். இன்னொரு பக்கம் கடவுள் வந்து எவ்வளோ உயர்வாக பரிசுத்த தேவனா இருக்கிறார், அந்த அறிவை நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம். காலாகாலத்துக்குரிய கேள்வி என்னன்னா, இந்த இவ்வளோ கீழ்க்கு கீழே போன பாவிய இவ்வளோ பெரிய தேவன் எப்படி ரெண்டு பேரும் ஒப்புரவு ஆகுவார்கள். அது அந்த பணியை செய்கிறவர் தான் மத்தியஸ்தர். அந்த பணியை அவர் செய்வதற்காக, நம்மளை மீட்பதற்காக, நம்மளை பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு மீட்கிறது வந்து பத்தாது. கடவுளோடு நம்ம ஒப்புறவு செய்யணும். அதுக்கு அவர் என்ன செய்யணும், அவர் நமக்காக பாடுபட்டு மறிப்பது மாத்திரம் அல்ல, நமக்காக ஒரு பரிபூர்ண நீதி அவர் சம்பாதிக்கணும். இயேசு நம்மளுக்காக பாடுபட்டு நம்ம பாவங்களுக்காக மறித்திருந்தா ஓகே, கடவுள் நம்ம இன்னுமே பாவத்துக்கு தண்டிக்க மாட்டாரு, நம்மள நரகத்துக்கு தள்ள மாட்டாரு, அது ஒன்றி பத்தாரு. மத்தியஸ்தர் என்னவோ செய்யணும்னா, நம்ம தேவ நிறத்துல ஒப்புரவாக்கணும், நம்மள பரலோகத்துக்கு கொண்டு வரணும். பாவத்திலேருந்து நரகத்திலிருந்து காப்பாத்துறது மாத்திரம் இல்ல, நம்மள தேவ நிறத்துல ஒப்புரவாகி பரலோகத்துக்கு கொண்டு போகணுமே. நம்மள ஆண்டவர் கிட்ட கடவுள் கிட்ட போகணும்னா பரிபூர்ண நீதி இல்லாம ஒருத்தனம் போக முடியாது. ஒரு பரிசுத்தர் இல்லையா? ஆகவே இந்த அதிசயமா பிறந்த கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் கீழே பறக்க வேண்டிய அவசியமா இருக்கு. அவர் எல்லா நீதியும் நம்ம நம்முடைய இடத்துல வாழ்ந்து நமக்காக ஒரு பாவமும் செய்யாம ஒரு பரிசுத்த வாழ்க்கைய அவர் வாழும். பரிபூர்ணமா யோசிச்சு பாருங்க, அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு துளி கூட தவறாம தேவனுடைய நீதியை நிறைவேற்றின. அவர் 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஒரு பாவமும் செய்யாம அவர் வாழ வேண்டிய அவசியமா இருந்துச்சு. ஏன் நமக்காக அவர் அந்த மாதிரி யோவான்ஸ்தானா கிட்ட போறாரு? யோவான்ஸ்தானா ஆண்டவரே, பாவிகளுக்கு தான் நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்க தான் பரிசுத்தராசிய, நீங்க தான் எனக்கு கொடுக்கணும்னு ஒன்னு இல்ல. நான் பாவியுடைய இடத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறேன், பாவிக்காக எல்லா நீதியும் நிறைவேற்ற வந்திருக்கிறேன், எல்லா நீதி நிறைவேற்றும்படிக்கு எனக்கு ஞானஸ்தானம் கொடு. எல்லா நியாயப்பிரமாணத்தையும் கடைபிடிச்சா அது நிறைவேற்றினார். அதுக்கு பேர் தான் ஆக்டிவ் ஒபீடியன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அவர் ஆக்டிவா ஒபே பண்ணார் லாவ். அது மாத்திரம் இல்ல, பாசிவ் ஒபீடியன்ஸ் இருக்கு. அவர் நமக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பது மாத்திரம் இல்ல, நம்ம வெறும் நம்ம பாவம் செய்து நியாயப்பிரமாணத்தை உடைச்சிருக்கிறோம், பாவிகள் ஆயிருக்கிறோம், நம்ம பாவத்து குறித்த தண்டனையை அவர் அனுபவிக்கும். அதனால அவர் பரிபூர்ணமா வாழ்ந்தது மாத்திரம் இல்ல, நம்ம பாவத்தை தன்னே சுமந்து நம்முடைய பரிகார பலியாக சொல்லி முடியாத பாடு அவர் அனுபவிக்கிறார். அவ்வளவு தாழ்ச்சி. இத்தே பெரிய நபர், தான் தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர், உலகத்தை படைத்தவர் அவர்தான், அவர்தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர். நம்மளை மீட்கணும் என்பதற்காக அவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்துக்கே தன்னை உட்படுத்திக்கிட்டார். அதை உட்படுத்தி அதை முழுமையாக நிறைவேற்றினது மாத்திரம் இல்ல, அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கொடுக்கக்கூடிய உரித்த தண்டனையை தன்னே அவர் வாங்கிக்கிட்டார். அதை நம்ம பார்க்கலாம். இந்த பேராகிராஃப் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தை பரிபூர்ணமா நிறைவேற்றினாரா? முதல் பிறகு 4வது பேராகிராஃப் நீங்க அந்த புக்கை வச்சிருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா, இந்த மத்தியஸ்த அந்த நியாயப்பிரமாணத்தை பரிபூர்ணமாக கீழ்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதுல இருந்து நான் இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல உங்களுக்கு சொல்றேன், இந்த மத்தியஸ்த பணியை மிகவும் விருப்பத்தோடு எடுத்துக்கிட்டு அந்த நியாயப்பிரமாணத்துக்குள் அடிபணிந்து அந்த நியாயப்பிரமாணத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றி முடிச்சார். எல்லா நீதியும் வாழ்க்கையில ஒரு செகண்ட் கூட பாவம் செய்யாம பாருங்க, மனுஷர்களுக்கு முன்னாடி நீதியா வாழ்றதோன்னு இருக்கு, ஆனா கடவுளுடைய பார்வைக்கு யார் நீதியா வாழ முடியும்? இயேசு வாழ்ந்த நீ கடவுளே வானத்தை தொடர்ந்து வந்து இவர் என் நேச குமார், இவரில் நான் பிரியமா இருக்கிற அளவுக்கு ஒரு பரிபூர்ண நீதி வாழ்ந்து முடிச்சார். அதான் அவருடைய 30 அவர் வாழ்ந்த மாதிரி ஒருத்தரும் வாழ்ந்தது. உலகத்திலே 1 perfect life, ஒரே பரிபூர்ணமா வாழ்ந்த ஒருத்தர், ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாம் கீழ்படிஞ்சு வாழ்ந்தவர் அவர் மட்டும்தான். அடுத்ததாக அவர் பட்ட நம்முடைய பாவ பரிகாரத்துக்காக அவர் பட்ட பாடு 8 காரியங்கள் இந்த விசுவாச அறிக்கை சொல்லுது. 8 காரியங்கள் வரல. ஒண்ணு, நமக்கு பாவத்து குறித்த தண்டனை அவர் நம்ம சுமக்க வேண்டிய, நம்ம பட வேண்டிய பாடை அவர் தன்னுடைய உடம்புல வாங்கிக்கிட்டு, அது வாங்கினதுனால என்ன ஆச்சுன்னா, இவ்வளோ பெரிய பரிசுத்தர் பாவமானார், சாபமானார், தன்னுடைய ஆத்துமால சொல்லி முடியாத வேதனைகளும் தன்னுடைய சரீரத்தில் மிகுந்த துயரங்களும் அவர் அனுபவித்து சிலுவையில் அறைந்து மறித்து 3-4 வரைக்கும் கல்லறையில் அடக்கம் பண்ணி செத்த பணமாக கடந்து ஆனா அழிவை காணாமல் இருந்தார். இதெல்லாம் அவர் எப்படி கடந்து வந்தாரு? நம்ம நினைக்கலாம் இவ்வளோ அதிசய இயேசு, அழகான இயேசுல இந்த உலகத்துக்கு வந்தாருன்னா நம்ம அப்படியே இந்த உலகம் ரொம்ப வரவேற்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா சுவிசேஷத்தை படிச்சு பாருங்க, இந்த உலகம் எப்படி அவர் நடத்துச்சு, கிருபையும் சத்தியம் நிறைந்து வந்தவர், அவருடைய வார்த்தைகள்லாம் அதிகாரத்தோடு பேசினவர், அதிகாரத்தோடு பணி, எவ்வளவு இறக்கமோடு இந்த உலகத்துல அவர் நடந்தார், அவருடைய வல்லமை எப்படி காமிச்சார், படைப்பின் மேல தனக்கு உள்ள வல்லமைய சாப்பாடை உருவாக்குற கடல் அதற்காக அவர் பேச கேட்குது, வியாதிகள் மேல தனக்குள்ள அந்த தேசத்திலேயே அந்த சுத்தி இருக்கிற எல்லா தேசத்திலயும் வியாதியே இல்லாம பண்ணிட்டாருங்க. அவர் செஞ்ச அற்புதங்கள் பாருங்க, இனி கள்ள போதகர்கள் இப்ப அற்புதம் செய்யறோம்னு சொல்லிவிட்டு ஏமாத்திட்டு, அவர் அந்த மாதிரி பரிபூர்ண அற்புதங்கள் அவர் செய்தார். பிசாசுகளை எல்லாம் விரட்டி பிசாசின் மேல தனக்குள்ள அதிகாரம், பாவத்தின் மேல தனக்குள்ள அதிகாரம், மரணத்தின் மேல தனக்குள்ள அதிகாரம், செத்தவங்க உயிரோடு எழுப்பி காமிச்சார். அப்படிப்பட்ட அதிசயமான இஸ்ரவேல் மக்களுக்கு மத்தியில வந்தவங்க என்ன பண்ணாங்க, யோவான் சோகமா சொல்றாரு, தனக்குரியவர்கள்கிட்ட அவர் வந்தாரு, தனக்குரியவர்களோ தன்னுடையவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் இயேசு இப்படி கடவுள் ஒரு வரத்தை கொடுத்திருக்கும் போது மனுஷன் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றான். ஒளியானது பிரகாசித்தது, மனிதர்களோ இருளை நேசித்ததுனால். இயேசு கிறிஸ்துக்கு மனித குலம் காட்டுகிற ஆட்டிடியூடு தான் மனித குலம் எவ்வளவு சீர்கெட்டு இருக்கிறாங்கன்னு காட்டுது. பாருங்க, நம்ம எல்லாம் சொல்லிக்கலாம் நம்ம எல்லாம் ரொம்ப உத்தமவங்க, மனித குலம் ரொம்ப நல்ல நேர்மையான பக்திமான தெய்வீகமானவங்க, ஆனா இவ்வளோ பரிசுத்தர் வந்தவரை நம்ம எப்படி நடத்தணும் யோசிச்சு பாருங்க. அது என்ன காட்டுது தெரியுமா, உண்மையாகவே இந்த உலகத்துல எல்லாரும் சீர்கெட்டவங்க. ஏன் அந்த யூதர்வ மதவேஷம் போடுறவங்களோ, பைபிளை கரைச்சி குடிச்சு டெய்லி கோயிலுக்கு போய் உபவாசம் பண்ணி பண்டிகைகளை கொண்டாடுறவங்களோ சீர்கெட்டு போனவங்க சும்மா மதவேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, பெரிய அங்கிகளை போட்டுக்கிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது வெளியே அவங்க முகமுடைய கிழிச்சு அதை காமிச்சார் அவங்களுக்கு. யோவான்ஸ்தான சொன்னாரு, இந்த ஆபிராமுடைய பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்கன்னு பாரம்பரியத்தை வச்சு வராதிங்க, இந்த கல்லுல இருந்து கூட ஆண்டவர் ஆபிராம் பிள்ளைகளை பண்ண முடியும், எங்களா கிறிஸ்தவர்கள் அவங்க இவங்களை சொல்லிக்கிட்டு பாரம்பரியத்தை நம்பிட்டு இருக்காதிங்க, நீங்க உங்க இருதயம் மாறணும்னு இயேசு சொன்னார். வெள்ளை அடிக்கப்பட்ட கலர்களை வெளியில ஒண்டி நீங்க நாடகம் போடுறீங்க, சர்ச்சுக்கு போறீங்க, உபவாசப்பட்டு உங்க இருதயம் மாறி இருக்கா, உங்க சீர்கெட்ட இருதயத்துல ஏதாவது தெய்வீக மறுரூபம் ஆயிருக்கா, நீங்க மனம் திரும்பணும்னு. இவ்வளவு புகழப்பட வேண்டியவர் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு பாருங்க. அது பிடிச்சுதான் இன்னைக்கும் போய் ஒரு மதத்துல போய் நம்ம ஏதாவது பேசணும்னா என்ன பண்ணுவாங்க, நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க இல்லைங்களா. ஆனா மனுஷனுடைய இருதயத்தின் சீர்கேடு இயேசு அவங்க காமிச்ச ஆட்டிடியூட்னால அவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டார். அவரை பிசாசுன்னு கூப்பிட்டு அவரை மோசமா நடத்தி அவரு அவருடைய சீசனுக்கு லஞ்சம் கொடுத்து இரவோடு இரவா அவரை பிடிச்சிட்டு வந்து அநியாயமா ஒரு விசாரணை நடத்தி இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டை அவர் மேல போட்டு அவரை குத்தி கண்டத்துல அரைஞ்சி துப்பி பிலாத்து கிட்ட கொண்டு போனாங்க. பிலாத்து ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியாம அவர் மேல அரசியல் பிரஷர் எல்லாம் போட்டு எப்பயாவது சிலுவையில் அறைய ட்ரை பண்ண பார்த்தாங்க. அவர் எப்படியாவது ரிலீஸ் பண்ணலாமான்னு சொல்லி இவரை போய் பிடிச்சிட்டு போய் அந்த போர் சேவகர்கள் வார்ல அடிச்சான். எவ்வளவு பெரிய கொடுமை, இது பத்தாதுன்னு சொல்லி அவரை ஒரு ஒரு கேலி கூத்தான ஒரு முடிசூட்டு விழா, அவருக்கு ஒரு அங்கிய போட்டு முள்முடிய போட்டு குத்தி ரத்தெல்லாம் ஒழுகுது. அவர் யூதர்களுடைய ராஜாவே அப்படின்னு சொல்லி அவங்க வெறுப்பை காட்டும்படி அவர் முகத்திலேயே துப்புனாங்க, துப்பி அவரை கேலி பண்ணி அவரை அப்படியே அந்த வாரடி வாங்கி அவருடைய உடம்பெல்லாம் சதைக்கப்பட்டுச்சு. கைமா பண்ற மாதிரி கசாப்பு கடையில உடம்பெல்லாம் சதைக்கப்பட்டு ரத்தமும் சதையும் ஒழுகுது, முள்முடிய சுமந்துகிட்டு அப்படியே வராரு, பரிதவிக்கிற மாதிரி இருக்கார். பிலாத்து இப்பயாவது இந்த ரத்தத்தெல்லாம் பார்த்து விட்டுருவாங்கன்னு சொல்லி இதோ இந்த மனுஷனை பாருங்கன்னு அவங்களுக்கு முன்னாடி நிக்க வச்ச அவங்க அந்த மத தலைவர்கள் ஜனங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இப்ப பண்றாங்க இல்லைங்களா, ஜனங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அதை கோட்டை போட வச்சு அதே மாதிரி செஞ்சு அவரு சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்லி எடுத்து போய் சிலுவையில் அறைஞ்சார். சிலுவை வந்து மனுஷங்க இயேசுக்கு என்ன செய்தாங்கன்றது விட சிலுவையினுடைய ஆழமான அர்த்தம் அந்த சிலுவையில கடவுள் இயேசுக்கு என்ன செய்தாருன்றது. இவ்வளவு கொடுமையானது அவருடைய சரீரத்துக்கு நடந்தது எல்லாமே கடவுள் ஆவிக்குரிய உலகத்துல நம்மளால பார்க்க முடியாது. இயேசுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இயேசுக்கு அனுமதிச்சு இப்படி என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் பரிகார பலியாக இயேசு நமக்கு ஒப்பு கொடுக்கப்படுறது ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை நமக்கு சரீர விதமாக மங்கலான ஒரு அடையாளம் தான் இயேசுக்கு சரீரத்துல நடந்தது. அவருக்கு மிக சொல்லி முடியாத கொடுமை அவருடைய ஆத்மாவில் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு, அவரை வந்து மனிதர்கள் செய்யக்கூடாத கொடுமையெல்லாம் செய்து அவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது 3 மணி நேரம் கார் இருள் பகல் ஒருத்தர் பார்க்க முடியல. அந்த நேரத்துல என்ன ஆச்சு, அவருடைய தேவனே கல்வாரிக்கு வந்தார், இறங்கி வந்து தேவனுடைய நீதி சபை கல்வாரி கிட்ட வந்து இயேசு அந்த சபையில ஆஜர்படுத்தப்பட்டு அவரு தனிப்பட்ட விதத்துல அவர் குற்றமற்றவரா இருந்து ஒரு பாவமும் செய்யாது இருந்தாலும் ஐசாயால சொல்ற மாதிரி கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விட பண்ணினார். கடவுள் வந்து இந்த மீட்பின் பணியில ஒரு டிரான்ஸ்பர் பண்ற மாதிரி எல்லா பாவிகளுடைய பாவங்களையும் அவர் மேல சுமத்தினார். எல்லா பாவத்துக்கு வரக்கூடிய கோபாக்கினை தண்டனை அவர் மேல வர பண்ணினார். நம்ம அதை யோசிச்சு பாக்குறோமா, நம்ம அதை ஆழமா யோசிச்சு பாக்குறது இல்லை. அதனாலதான் சிலுவையினுடைய மகிமை நமக்கு தெரியுது இல்லை, அதனோட கோரம் மனுஷ பாவத்தினுடைய விசாலமான கோரம் எவ்வளவு பெருசு. யோசிச்சு பாருங்க கொஞ்ச நேரம் கூட, எத்தனை பாவங்கள் ரட்சிக்கப்பட போறாங்க, பாவிகள் எண்ணி முடியாத பாவிகள், அவங்களுடைய எல்லா பாடுகளையும் அவங்க செஞ்ச பாவத்து குறித்த பாடுகள் அது எல்லா பாவம் எவ்வளவு இருக்கும், பாவம் நமக்கு எவ்வளவு பெருசு நமக்கு தெரியுது இல்லை. கடவுளுடைய பார்வையில பாவம் எவ்வளவு பெருசு தெரியுமா, நம்ம கோபப்பட்டாவே அவருடைய பார்வையில கொலைன்ற, நம்ம ஒருத்தரை பார்த்து இச்சித்தாவே அவரு வேசித்தனை நீ செஞ்சுட்டேன்ற, ஒவ்வொரு பாவமும் அப்படிப்பட்ட பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஒரு மனுஷன் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு முழு பலத்தோடு நீ நேசிக்கணும்ன்றதான் பிரதான கட்டளையா கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் அப்படி வாழாத ஒவ்வொரு செகண்டும் பிரதான கட்டளையை உடச்சுக்கிட்டு பிரதான பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவருடைய பார்வையில அப்படி யோசிச்சு பாருங்க, அப்பனா பாவத்தின் கணக்கை யோசிச்சு பாருங்க. அதே எல்லையற்ற சமுத்திரமான மலைகளான பாவ குற்றத்தை எல்லாத்தையும் இம்பியூட்டேஷன் என்ற ஒரு டிரான்ஸ்பர்ல இயேசு மேல சுமத்திட்டார். அவ்வளோ பரிசுத்த தேவன் அந்த கல்வாரிக்கு வந்து வளைக்க முடியாத நீதி தன்னுடைய எல்லையற்ற கோபாக்கினிய தன் அந்த பாவங்களுக்கு எல்லா பாவத்தையும் ஒன்னா சேர், எல்லா ரட்சிக்கப்படக்கூடிய மனிதர்களுடைய பாவத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து அதுக்கு உரித்த கோபாக்கில் கலப்படம் இல்லாத தேவனுடைய நித்திய தேவனுடைய கோபாக்கில் கொஞ்சம் கூட அதுல இறக்கம் இல்லை தயவு இல்லை, எல்லாத்தையும் பியூர் ராஸ்னுவாங்க. அந்த நரகாதி நரகங்களை இயேசு மேல ஊத்தினாருங்க. எப்படி இருந்திருக்கும் மாடி, அவருடைய கோபம்னா என்ன கோபம், ஒரு பில்லியன் சூரியன்களை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அதோட உஷ்ணத்தை எல்லாம் ஒரே இடத்துல பாய்க்கிறோம்னா எப்படி இருக்கும், நம்மளால யோசிக்கவே முடிய மாட்டேது. அத்தனை பேருடைய பாவம், ஒரு பாவி நரகத்துல போய் நித்தியமா வெந்தாலும் அந்த கோபாக்கின தீராதான். ஆனா இத்தே பெரிய கணக்குள்ள பாவிகளுடைய எல்லா பாவத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒருத்தர் மேல ஊத்துறதுன்னா என்னங்க, அதுதான் இயேசுக்கு நடந்துச்சு. அந்த பாத்திரத்தை அவர் குடிச்சாரு, ஒரு பாத்திரம் நமக்கு சொல்லப்படுது, அந்த கோபத்தை எல்லாம் ஒரு பாத்திரத்துல ஊற்றி அவருக்கு குடிக்க கொடுத்தார சிலுவையில். அதனாலதான் கெத்தமனர் இந்த பாத்திரம் குடுமானால் என்னை விட்டு நீங்க கிடையாது, அந்த பாத்திரத்தை குடிச்சார். யோசிச்சு பாருங்க, அந்த பாத்திரத்தை வெறும் கெத்தமனர்ல பார்த்தாரு, பார்க்கும் போதே அவருக்கு ரத்த வேர்வா வந்துச்சு, பார்த்ததுதான் ரத்த வேர்வா பிபி எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா அந்த பாத்திரத்தை குடிக்கணும்னா எப்பே பெரிய பாடு அவர் பட்டிருப்பார், யோசிக்கிறீங்களா, இயேசுடைய பாடுகள் நம்முடைய பாடையே நமக்கு பெருசா இருக்கு. இயேசு சிலுவை பாடுகள் யோசிச்சுப்பாரு, குடி 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 குடினு குடிச்சு 3 மணி நேரம் குடிச்சு ஒரு துளி கூட விடாம குடிச்சு என் தேவனே என் தேவனே என்ன ஏன் கைவிட்டீங்கன்னு கதறி ஒரு துளி கூட விடாம முடிந்ததுன்னு சொல்லி முடிச்சாரு. ஆழமான நம்மளால நினைக்க முடியாத சிந்திக்க முடியாத பாடுகள் அவருக்கு வந்துச்சு. இல்ல பாருங்களா, அந்த ஏழு வார்த்தைகளை கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க. அந்த மாதிரி அவருக்கு ஆனதுனால அவர் என்னவா மாறிட்டாரா, பாவமாயிட்டாரா. பழைய பாடல அந்த ஆடு தொட்டு அந்த ஆசாரியன் கைய, ஒன்னும் குற்றமில்லாத ஆடு, ஆனா அந்த ஆசாரியன் அது மேல கை வச்ச உடனே அந்த பாவத்தை எல்லாம் அது மேல டிரான்ஸ்பர் பண்ண மாதிரி அது பாவம் ஆயிடுச்சு, அது பாவ ஆடா மாறிடுச்சு. அந்த மாதிரி ஒரு பாவமும் அறியாதவன், எவ்வளவு பரிசுத்தன், ஆத்மாலையும் சரீரத்திலையும் மூல பாவத்தினாலையும் பாதிக்கப்படாத, அனுபவத்தினாலையும் பாவத்தினால கரப்படாதவர். அவருக்கு இந்த உலகத்திலேயே ஒம்பாத ஒரு காரியம் பாவம். அப்பேற்பட்டவர் மேல இத்தே பெரிய பாவ ஒரு அசிங்கமான யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் எல்லா விசுவாசிகளும் செஞ்ச பாவங்கள்லாம் போய் சாக்கு ஒரு இடத்துல சேர்ந்துன்னு வச்சுக்கோ. எல்லா ஆறு இப்ப நம்ம வீட்டுல போற சாக்கடை எல்லாம் இருந்து பாருங்க, அது பிட்ல போய் சேர்ற மாதிரி எல்லாம் சேர்ந்து சேர்ந்து எல்லா பாவங்கள்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் அவர் மேல எடுத்து ஊக்கிட்டார். அதுல அவரை போத்திட்டார, போத்தினவுன்னு அவரே பாவமேட்டாரே. நம்ம அடி எல்லாம் பாடுபட்டிருப்பார், அவர் ஆத்துமா பரிசுத்த ஆத்துமா தேவன் என்ன பாடுபட்டிருக்கோம், அவர் பாவமாகி அடுத்ததாக அவர் சாபமாகி மிகவும் பாக்கியம் உள்ளவர். எல்லா சாப ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றானவர், நித்தியமா பாக்கியமானவர். நமக்காக சாபமாகி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல தொங்கி வானத்தினாலையும் பூமியினாலும் சபிக்கப்பட்டவராக கைவிடப்பட்டவராக தொங்கினாராமே. ஆத்துமால மிகுந்த வியாபலத்தை அவர் அனுபவித்தார். மூணாவது அதுல போட்டிருக்கு. எப்படி தெரியும் அவரு பாவமானாரு சாபமானாருன்னு? கடவுள் பரிசுத்தர், அவர் சிலுவையில இயேசு எப்படி நடத்தினார், ஏன் அப்படி நடத்தினாரு, ஏன் கொஞ்சம் கூட பரிதவிப்பே இல்லை. தன் சொந்த புள்ள நேக்க ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க, நிர்வாணமான நீதி, கொஞ்சம் கூட அதுல கலப்படமே இல்லாத கோபாக்கினை அவர் மேல ஊத்தி கொஞ்சம் கூட கருணை காட்டினே. தன் குமாரன் என்றும் பாராமல் அவர் செஞ்ச பணி, ஹி ஸ்பேர்ட் நாட் ஹிஸ் சன். சொல்லி முடியாத ஆத்தும வியாகுலம். நான் சொன்ன மாதிரி கெத்தமனன் அதை நினைச்சு பார்த்தே அவருக்கு ரச வேர்வு வந்துச்சு. அப்படின்னா சில வேறு என்ன துடிச்சிருப்பார், நினைச்சு நம்ம பார்க்கலாமா நமக்காக எவ்வளவு பட்டாருன்னு. அவர் சரீரத்துல பட்ட பாடுகள் அதுலயும் அதை போட்டிருக்கு, மோஸ்ட் பெயின்ஃபுல் சஃபரிங் இன் ஹிஸ் பாடி. அதே சரீரமே வலி ஞானஸ்தானம் எடுத்த மாதிரி சங்கீதம் 21 நான் ஒரு வாட்டி எங்க சபையில பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அதுல போட்டிருக்கு ஒன்னொன்னும் பாடுகள் என்ன பட்டார். அவருடைய பாடி, நமக்கு பாடி வந்து ஷேப்பா இருக்கிறதே நம்ம மசில்ஸ் எலும்பு. இப்ப அவர் தொங்கிக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா மசில்ஸ் போக போக வீக் ஆயிட்டு கிழிஞ்சுக்கிட்டு வந்துச்சு. எவ்வளவுதான் தொங்க முடியும், அந்த தசைகள் எல்லாம் கனெக்ஷன் எல்லாம் கலந்து எலும்புகள் எல்லாம் ஜாயிண்ட்ஸ் ஜாயிண்ட் வந்து லிகமெண்ட்ஸ் தான் ஒட்டுருது. இதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே கட்ட விழுந்துகிட்டு, என் எலும்புகள் எல்லாம் கட்ட விழுந்துகிட்டு இருக்குன்ற. அவருடைய உடம்பு தண்ணீரை போல் நான் ஊற்றுண்டேன், என் இருதயம் மெழுகு போல் உருகி என் வயிற்றின் நடுவில் இறங்க. எப்படி இருக்கும் அவருக்கு அப்பெல்லாம் விவரிக்கிறாருங்க, அதை அவர் பாடுகள் எப்படி சொல்ல முடியும். இந்த ஓமானம் சொல்றாரே, தண்ணீரை போல் ஊற்றுண்டேன், என் இருதயை மெழுகு போல உருகிற்று, என் பலன் வற்றி போயிற்று, என் நாவு என் ஒட்டி கொண்டது, வாயில ஒட்டி கொண்டது. உங்களையும் என்னையும் ஒவ்வொரு அணுவட்டி முழு சரீரமும் ஆத்மாவும் தலையிலிருந்து முழங்கால் வரைக்கும் கம்ப்ளீட்டா சீர்கெட்டு போன பாவத்தினால் கரப்பட்ட உங்களைய என்னையும் மீட்பதற்கு அவருடைய உடம்புல இருந்து தலையிலிருந்து முழங்கால் வரைக்கும் ஆத்மாலிருந்து சரீரம் வரைக்கும் பரிசுத்த எல்லையற்ற கடவுளுடைய கோபாக்கினை ஒவ்வொரு அணுவும் அனுபவிச்சாங்க உங்களைய என்னையும் மீட்பதற்காக. அவருடைய உடம்போ ஆத்மாவோ வறுக்கப்பட்டது தேவனுடைய உத்திர கோபாக்கினா. நான் ஊற்றுந்தே நமது வானபலியாக ஊற்றப்பட்டாரே. யோசிச்சு பாருங்க, எப்படி தாங்கினார் அத்தேவரிய கோபத்தை, எப்படி தாங்க முடிஞ்சு. இந்த அதிசய விந்தை கிறிஸ்துனாலதான் தாங்க முடிஞ்சு. ஏன் நீங்க ஒரு கேள்வி, இத்தனை பேர் ஒரு மனுஷன் சாவுறதுனால ஒரு மனுஷன் எப்படி அந்த தண்டனை அனுபவிக்க முடியும்? ஏன்னா அவர் ஒரு மனுஷன் கிடையாது, மானிடமும் தெய்வீகமும் கொண்ட நபரா இருந்ததுனால. அவர் மத்தியஸ்தர், ஒரு மனுஷனா இருந்தா சதரி சுக்குநூறாயிருப்பார், ஆனா அவர் மனிதனும் தெய்வமா இருந்ததுனால அந்த மனிதன் மனித இயற்கை பரிகார பலியாக துடிச்சு பாடுபடும் போது அந்த தெய்வீக தன்மை தாங்கக்கூடிய பலிபீடமாக அந்த தெய்வீக தன்மை தாங்கினதுனால தான் அதை தாங்கி நிறைவேற்றி முடித்தார். அவர் சிலுவையில் அறை உண்டார் அப்படின்னு நமக்கு சொல்லுது. அடுத்ததாக அவர் மறித்து நமக்கு தெரிய ஒரு ஆவியை ஒப்பு கொடுத்தார். அந்த ஈட்டி எடுத்து அவர் விழால குத்தி கூட பார்த்தாங்க, தண்ணியும் ரத்தமும் வந்துச்சுன்னு. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் நம்ம பார்க்கிறோம். எல்லா சீசர்ல ஓடிட்டாங்க, ஒருத்தர் நிக்கலாங்க. அவர் போனா என்ன, அவர் இறையாண்மை உள்ள தேவர் இல்லைங்களா. அங்கிருந்து நிக்கோதேமுவும் ஜோசப் அரிமத்தையா யோசேப் அரிமத்தையா யோசேப்பை கொண்டு வந்து அவங்க அவரை ஒரு கனத்தோடு ஒரு லெனின் துணியை சுத்தி அந்த பரிமள சைலெல்லாம் போட்டு அவசர அவசரமா ஓய்வு நாள் வந்துடும் சொல்லி அவருடைய புது கல்லறையில அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். மூணு நாள் அந்த நிலையில் இருந்தார் இல்லைங்களா. அவரு உடம்பு சரீரமோ ஆத்மாவும் பிரிக்கப்பட்டது அவர் இறக்கும் போது. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அவரு அவங்க மூணு நாள் அந்த ஆத்மா எங்க போச்சு அப்படின்னு நிறைய கள்ளப்போதமா இருக்கு. ஒன்னு அவரே சொன்னார், இதாவே என் ஆவியை உங்களிடத்தில் கொடுக்கும். அவர் ஆவி வந்து ஆண்டவர் கிட்ட போச்சு. அந்த கல்ல வலது பார்த்து கல்ல கிட்ட பார்த்து சொன்னா, இன்று என்னோட நீ பரதேசியில் இருப்பாய் அப்படின்னா என்னோடைய ஆத்மாவும் வலது பார்த்து கல்லனோடு தேவன் பரலோகத்துக்கு தான் போன. பரதேசிக்கு வேற அர்த்தத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ராங். ஓகே, இதுதான் இயேசுவுடைய தாழ்ச்சியான பாடு. அடுத்ததாக கொஞ்சம் வேகமா அவருடைய மகிமைப்படுத்துதலை பார்ப்போம். இதோடு நிற்கல இல்லையா, அவர் மகிமைப்படுத்தப்பட்டார். எக்ஸால்டேஷன் ஆஃப் த மீடியேட்டர். அஞ்சு படிகள் நமக்கு போட்டிருக்கு. முதலாவது அவர் உயிரோடு எழுந்தார் மூணாவது நாள்ல. எந்த சரீரத்தில் அவர் மறித்தாரோ அதே சரீரத்தோடு உயிரோடு எழுந்தார். பரத்துக்கு ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். நமக்காக பரிந்து பேசுகிறார். இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்கு மீண்டுமாக வரப்போகிறார். முதல் மூணாவது நாள்ல மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழுந்தார் நம்ம பார்க்கிறோம். எந்த சரீரத்தில் அவர் மரித்தாரோ அதே சரீரத்தில் தான் உயிரோடு எழுந்தார் இல்லைங்களா. அவரு உடம்புல இருக்கிற காயங்கள்லாம் காமிச்சார் இல்லைங்களா. அவர் உயிரோடு எழுந்தது அந்த தேவதூதனுடைய சாட்சி. பெண்கள் அந்த சீஷர்கள் 400 பேர்கிட்ட பார்த்தது. 40 நாள் வரைக்கும் மீண்டும் மீண்டும் அது அவர்களுக்கு காட்சி அளித்து அப்போஸ்தலர்கள்லாம் தன்னுடைய ரத்தத்துல சாட்சி கொடுத்திருக்காங்க. நாங்கள் அவரை பார்த்தோம். ஏன் அவர் உயிரோடு எழுந்தாரு? நம்மெல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடி கறி வாங்கி சாப்பிடறதுக்கா, இது ஈஸ்டர் கொண்டாடுறதுக்கா? இல்ல, அவருடைய உயிரோடு எழுந்தது வந்து அவர் கொடுத்த பலி பிதா ஏற்றுக்கொண்டாருன்றதுக்கு ஒரு ஆதாரம். இயேசு நமக்காக மறித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அப்படி அதோடு முடிஞ்சிருந்தா நமக்கு எப்படி தெரியும் பிதா நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிச்சுட்டாரு, இயேசுடைய பலி அவரு திருப்தி ஆயிடுச்சு, இனிமே நம்ம பாவத்துக்கெல்லாம் தண்டனை வராதுன்னு? கடவுள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் எதை நிரூபிக்குது தெரியுமா? ஒவ்வொரு விசுவாசியுடைய மனசாட்சிக்கும். எனக்கு நான் எனக்கு குற்றமா இருக்கும் போது வேதனையா படும் போது தவறளைக்காம உறுதியாக நிச்சயமாக உண்மையாகவே கடவுள் இயேசுடைய பலி என் சார்பாக கொடுத்தது ஏற்றுக்கொண்டாச்சு, என் பாவங்கள் பரிகாரம் செய்யப்பட்டாச்சு, மன்னிக்கப்பட்டாச்சு, என் பாவத்துக்கு முடி வந்தாச்சு, ஒரு காலம் கடவுள் என்னை தண்டிக்க மாட்டாரு என்றதுக்கு ஒரு அத்தாட்சி என்ன? கடவுள் பரலோக தீர் போட்டு ஸ்டாம்ப் போட்டு கொடுக்கப்பட்ட ஆதாரம் என்ன? இயேசு உயிரோடு எழுப்பி நம்ம எல்லாருக்கும் ஒரு உறுதியை கொடுக்கிற, இன்னுமே பாவியே உன் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு, இயேசுவை நம்புகிற ஒருத்தனுக்கும் பாவத்தின் தண்டனை கிடையாது. அது மாத்திரம் இல்ல, நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக நீதிமானா நிற்கிறோம்ன்றதுக்கும் இயேசுடைய உயிர் தருதல் தான் ஒரு ஒரு ப்ரூஃப், ஒரு எவன்ஸ் இன்ஃபாலிபிள் ப்ரூஃப். அவரை நம்புகிற யாருக்கும் அவருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு தேவனுக்கு முன்பதாக நான் நீதிமானா நிற்க. குட் நியூஸ் என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் போய் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் என்னை எப்படி பாக்குறாரு, என்ன குற்றமா பாக்குறாரா, என்ன மன்னிச்சவனா பாக்குறாரு, என்ன நீதிமானா பாக்குறாரு, அவர் பிள்ளையாக தத்தெடுத்துக்கிட்டு பாக்குறாரு? நமக்கு சந்தேகமே படுற ஜாதி நம்ம. அந்த ஒரு காலம் நீ சந்தேகப்படக்கூடாதுன்னு இயேசு உயிரோடு எழுப்பி காமிச்சிருக்கிறார். இதை விட பெரிய ப்ரூஃப் என்ன? ரெண்டாவதாக என்ன சொல்லுது? அவர் பரலோகத்துக்கு ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அந்த உயிர் எடுத்துக் கொள்ளப்பட்டது அதே சரீரத்தோடு அவர் மேல போனாரு. எந்த சரீரத்தோடு? அவர் சரீரத்தோடு இந்த உலகத்துக்கு வரல இல்லைங்களா. மரியாவின் கற்பத்துல தான் அவருடைய சரீரம் உற்பத்தி ஆச்சு. ஆனா மறித்து அவர் உயிரோடு எழுந்து மகிமைப்படுத்தும் போது முதல் தடவை சரீரத்தோடு பரலோகத்துக்கு போனேன். அந்த சீசர்கள் பார்த்துட்டு கொள்ளும்போது ஏறெடுத்து கொல்லப்பட்ட ராஜாதி ராஜனாக எல்லாத்தையும் வென்ற தேவனாக வானத்தின் மேலையும் பூமியின் மேலையும் சகல அதிகாரம் எனக்கு இருக்குன்னு சொல்லி சாத்தானியும் பிசாசியும் நரகத்தையும் பாதாளத்தையும் வென்று மேலே ஏறி போனேன். இனிமே அதெல்லாம் வெற்றி இல்லை, அதெல்லாம் அவருடைய அடிமை நாய்கள், அவருடைய சித்தத்தை தான் நிறைவேற்றும். சாத்தான் எல்லாத்தையும் சிலுவையில் வெற்றி சிறந்தார். மூணாவது அவருடைய மகிமைப்படுத்துவது, மூணாவது ஸ்டெப்பு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அது என்ன லாங்குவேஜ்னா, பிதாவுடைய வலது பார்சம் போது அது அவருக்கு ஒரு பட்டாபிஷேகம் நடக்கிற மாதிரி, ஒரு முடிசூட்டு விழா. பிதாவுடைய வலது பார்சு தான் எல்லா பவருக்கும் எல்லா அதிகாரத்தினுடைய அடையாளம். அவருடைய ரைட் ஹேண்டர் இல்லைங்களா, இயேசுவை எல்லா நாமத்தை விட அவர் உயர்த்தி, முதலாவது அவருடைய உயர்த்துதல் வந்து எதனால வந்துச்சு, அவருடைய உயிரோடு எழுப்பி அவரை மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் மூணாவதாக பரலோகத்துல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு வசனம் சொல்லுது. உயிரோடு இருந்ததை நம்ம சாட்சிகள் பார்த்திருக்காங்க, பரலோகத்துக்கு போனதை அந்த வானத்துல எது எடுத்துக்கொள்ளப்பட்டதை பார்த்திருக்காங்க. இதையும் நம்ம நம்பலாம், அவர் பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு எல்லா நாமத்தை விட உயர்ந்த நாமத்துல உட்கார வச்சிருக்கிறார். பிதாவுடைய ரைட் ஹேண்ட்ல அதிகார இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். ஏன் அங்கத்தான் மத்தியஸ்தராக அவர் ஆட்சி செய்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகளை பேதுரு சொல்றாரு, அவர் உட்கார்ந்து நிச்சயமா உட்கார்ந்து இருக்கிறார். அந்த உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா, அவர் பரிசுத்தாவிய நமக்கு தந்தார். பரிசுத்தாவி ஊற்றப்பட்டு இன்னைக்கெல்லாம் எத்தனையோ இடங்கள்ல மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிட்ட வர்றதுக்கு காரணம் என்ன, அது ப்ரூஃப் வந்து அவர் எல்லா அதிகாரத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறார்ன்றதுக்கு அடையாளம். பரிசுத்தாவி ஊற்றப்பட்டு அவர் பிரபுவாக இருந்து மனம் திரும்புதல கொடுக்கிறார். அவருடைய வலது பாசத்துல உட்கார்ந்து இருக்கிற கண்ணியத்தோடு நாலாவது ஸ்டெப்பு நமக்காக அங்கிருந்து பரிந்தும் பேசுறார். அஞ்சாவது அவருடைய மகிமைப்படுத்துதல், இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க, மனிதர்களையும் தேவ தூதர்களையும் உலகத்தை நியாயம் தீர்க்க ஒரு நாள் வரப்போறார். இயேசு கிறிஸ்து பவுல அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் நடவடிக்கை 17 சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழப்பட்டு பரலோகத்தை ஏறெடுத்து கொள்ளப்பட்டது தவிர்க்க முடியாத ஆதாரம், இந்த உலகத்துக்கு அவர் தான் நியாயாதிபதியாக வரப்போறார். எல்லா மனுஷங்களுக்கும் தெரியும் மனசாட்சி, வேதம் சொல்லுது ஒரு நாள் நியாய தீர்ப்பு இருக்க போகுதுன்னு, எல்லா மனுஷனுடைய மனசாட்சியும் அவனுக்குள்ள சொல்லுது ஒரு நாள் கர்மா நடக்க போகுதுன்னு இல்லைங்களா. அந்த நடத்துறவர் இவர் தான், அதனோட கதாநாயகன் இவர் தான். மேகங்கள்ல எக்கால சத்தத்தோடு சகல வல்லமையோடு தேவ தூதர்களோடு உலகம் ஆச்சரியப்படுற அளவுக்கு மகிமையில் இந்த உலகத்தை நியாய தீர்க்க வரப்போகிறார். இந்த மத்தியஸ்தான் ஒவ்வொரு மனுஷனுடைய நித்திய எல்லையை தீர்மானிக்கிறது, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய அதிகாரம் தான். ஏன் இயேசுக்கு கொடுக்கப்பட்டது, அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு 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 பாகம், இவருடைய தாழ்ச்சியினால அவருக்கு கிடைத்த உயர்வான மகிமை. நிச்சயமா வரப்போற அவர் மத்திய 24 அவர் சொல்லலையா வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னு. இன்னைக்கெல்லாம் சம்மர், ஏன் பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு நமக்கு தெரியும், ஏன் இவ்வளவு சூடாகுது வர வர, ஐயோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் என்னடா இவ்வளவு சூடா இருக்குது, ஏன்னா அவர் வர்றதுக்கு அடையாளம் இல்லைங்களா. ஏன்னா சூரியன், அவர் சொன்ன சூரியன் அந்தகாரப்படும், சூரியனுடைய உஷ்ணம் அதிகம் ஆயிட்டு இருக்கு, நட்சத்திரம் ஒரு தேசம் இன்னொரு தேசத்துக்கு விரோதமா எழும்போம், தேசங்கள்ல அதிபதிக அந்தி கிறிஸ்து மாதிரி ஆளுங்க எழும்புவாங்க, அதெல்லாம் நடந்துக்கு நம்ம கண்மறை நடந்துகிட்டு இல்ல, இதெல்லாம் அவர் வர்றதுக்கு அடையாளம். கடைசி நாளில் வருவார், அவர் வந்து அவருடைய மக்களையும் அவரை நம்பாதவர்களையும் பிரித்து முழு நியாயத்தீர்ப்ப கொடுப்பார். ஆகவே இதோடு நம்ம முடிக்கலாம். இதான் மத்தியஸ்தங்க. இது வரைக்கும் நீங்க ஒன்னும் புரிஞ்சுக்கலன்னா ஒரே ஒரு பயன்பாடு நான் சொல்லி முடிக்கலாம், நேரம் ஆயிடுச்சு. இந்த மத்தியஸ்தர்கிட்ட நம்ம விளையாடக்கூடாது. மூணு காரியம் இந்த ஃபுல் ஸ்டோரி புரியலனால ஒன்னும் புரிஞ்சுக்கலாம். கடவுள் பாவத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறார், பாவத்தை ரொம்ப கொடுமையா தண்டிப்பார். அப்படிப்பட்ட பாவிகளா இருக்கிற நீங்களும் நான் மிக ஞானமான முடிவு நம்ம எடுக்கக்கூடியது, நித்திய ஞானமான முடிவு என்ன தெரியுமா, எவ்வளோ சீக்கிரம் இந்த மத்தியஸ்தர்கிட்ட அடைக்கலமா, அவர் யாரு, அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறாருன்றத முழுசா நம்பி வந்துடுறோமோ அவ்வளவோ நமக்கு நல்ல பாதுகாப்பான. அதாவது பாருங்களேன், பாவத்தை ஏங்க இவ்வளவு பெரிய பணியை பண்ணி வச்சிருக்கணும், இல்லை இந்த அளவுக்கு போய் தன்னுடைய குமாரனே இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை ஆயத்தம் பண்ணி ஏன் அனுப்பி இருக்கணும், யோசிச்சு பாருங்களேன், ஏன் இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா கடவுள் பாவத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறார், ரொம்ப கொடுமையா தண்டிப்பார். யோசிச்சு பாருங்க, கடவுள்காண்டி பாவத்தை அட்ஜஸ்ட் பண்றவரா இருந்தா, கொஞ்சம் விட்டு கொடுக்கிறவரா இருந்தா எப்பவும் விட்டு கொடுத்துருக்கும். தன்னுடைய புள்ள, ஒரு பாவமும் அறியாத புள்ள அந்த பாவத்தை சுமக்கிறாரு அவ்வளவுதான். கடவுள் அந்த பாவத்தை சலுகை காட்டுறவரா இருந்தா, கொஞ்சம் போனா போட்டவனு தாராளம் பண்றவரா அந்த நேரத்துல பண்ணிருக்கணும். அந்த நேரத்துல தன் புள்ளனாலும் பார்க்காம விட்டதை என்ன சொல்றாரு, கடவுள் கொடுமையா பாவிகளை தண்டிப்பார், பாவத்தை தண்டிப்பார். ஆனா இந்த அவருடைய அன்பு பாருங்க, உங்களை காப்பாத்துறதுக்காக இப்பேற்பட்ட ஒரு மத்தியஸ்தருக்கு ஏற்படுத்திட்டு அவரை நான் வேணாம்னு சொல்லி அவருக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா விடுவாரா? உள்ள பச்சை மரத்துக்கே அதை செஞ்சாருனா பட்ட மரம் நீங்களும் நானும் உங்களுக்கும் எனக்கும் என்ன நடக்கும்? இந்த மத்தியஸ்தர் நம்புங்க, இவர் செஞ்ச பணி, இவர் யாரு, இவர் செஞ்ச பணி நம்பும் போதுதான், இப்படிப்பட்ட பணியை செஞ்சிருக்காரேன்னு அவர் மேல விசுவாச உள்ளத்துல வரும்போது தான் நமக்கு உண்மையான ரட்சிப்பு வரும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்.